தன் வாழ்விற்கு தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பதை அறிந்த சீஷர்கள்,
If you could see what God has planned for your life in the future,
வருங்காலத்திலே தேவன் உனக்காக என்ன ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதை நீ மட்டும் பார்க்க முடியுமானால்,
And if you could see what wonderful plans he has for you,
அவர் உனக்காக என்ன அற்புதமான திட்டங்களை எல்லாம் வைத்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியுமானால்,
And if you could understand that nobody can spoil that plan except you,
அந்த தேவன் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை உன்னை தவிர வேறு யாருமே அதை கெடுக்க முடியாது.
The devil can't spoil it.
பிசாசு அதை கெடுக்க முடியாது.
No human being can spoil it.
எந்த ஒரு மனிதனும் தேவன் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை கெடுக்க முடியாது.
Even the things that human beings do and the devil does will only work to fulfill God's plan for your life.
மனிதர்களோ பிசாசோ செய்கிற காரியங்கள் கூட தேவனுடைய திட்டம் நிறைவேறுவதற்காகவே நடைபெற முடியாய் மாறிவிடும்.
But you yourself can spoil that plan.
ஆனால் நீயாகவே அந்த திட்டத்தை கெடுத்து விடலாம்.
So it's very important for us to recognize that God prepares us for something wonderful in the future.
ஆகவே வரும் காலத்திலே அற்புதமான ஒரு காரியங்களுக்காக தேவன் நம்மை இப்பொழுது ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை அறிந்து கொள்வது மிகவும் முக்கியமானது.
Here is a verse I want all of you to remember in Jeremiah 29 verse 11.
எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எல்லாரும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள முடியாய் உங்களுக்கு நான் சொல்கிறேன்.
Jeremiah 29 verse 11.
எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
It says here, I know the plans I have for you, that plans for welfare and not for calamity, to give you a future and a hope.
நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகள், அதாவது உங்கள் பேரில் நான் வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், அதை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு எதுவான திட்டங்களே.
When we look at the examples that we see in the Old Testament,
பழைய ஏற்பாட்டில் உள்ள மாதிரிகளை நாம் பார்க்கும் பொழுது,
we see how God had a wonderful plan for Joseph and David.
யோசேப்புக்கும் தாவீதுக்கும் தேவன் எப்படி அருமையான ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் என்பதை நாம் பார்க்க முடியும்.
And how he selected them when they were very young.
அவர்கள் மிகவும் இளமையாக இருக்கும் பொழுதே தேவன் அவர்களை தேர்ந்தெடுத்தார்.
And prepared them for the future.
எதிர்காலத்திற்கென்று அவர்களை ஆயத்தப்படுத்தினார்.
Let's turn to Genesis in chapter 39.
ஆதியாகமம் 39ஆம் 37ஆம் அதிகாரத்திலே நாம் எடுத்துக்கொள்வோம்.
It says here about Joseph being 17 years of age.
யோசேப்புக்கு 17 வயதாகிறது என்று நாம் பார்க்கிறோம்.
And when at that age he had a dream.
அந்த வயதிலே அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது.
We read in verse 2, he was 17 years old.
யோசேப்பு 17 வயதாக இருந்தான் என்று ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
And he had a dream.
அவனுக்கு ஒரு சொப்பனம் வந்தது.
And in that dream he saw in a symbol his brothers bowing down to him.
அந்த சொப்பனத்திலே அவனுடைய சகோதரர்கள் அவனை வணங்குகிறதாக அடையாளமாக கண்டான்.
Now that was something that took place more than 13 years later.
இந்த சொப்பனத்தினுடைய நிறைவேறுதல் 13 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அது நிறைவேறியது.
So God gave him a vision of what was going to happen in the future.
ஆகவே எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்கிறதான ஒரு தரிசனத்தை தேவன் யோசேப்புக்கு கொடுத்தார்.
Now the devil couldn't have given that dream to Joseph. Devil gives dreams, but he couldn't have given this dream because the devil doesn't know the future.
பிசாசும் சொப்பனத்தை கொடுக்க முடியும், ஆனால் இந்த சொப்பனத்தை பிசாசு கொடுக்கவில்லை. ஏனென்றால் பிசாசுக்கு எதிர்காலம் பற்றி தெரியாது.
The devil doesn't even know what's going to happen tomorrow, leave alone 13 years from now.
13 ஆண்டுகளை விட்டு விடுங்கள், நாளை தினத்தில் என்ன நடக்கும் என்று கூட பிசாசுக்கு தெரியாது.
Only even the angels don't know, only God knows the future.
தூதர்களுக்கும் கூட தெரியாது, தேவன் மட்டுமே எதிர்காலத்தை அறிகிறவராய் இருக்கிறார்.
And so God gave him this dream.
ஆகவே தேவன் இந்த சொப்பனத்தை கொடுத்தார்.
And the wonderful thing I want you to see here is that at the age of 17 he was in touch with God.
அவன் 17 வயதா இருக்கும் பொழுதே தேவனோடு கூட தொடர்புடையவனா இருந்தான் என்கிற இந்த அற்புதமான காரியத்தை நீங்கள் பார்க்க முடியாய் விரும்புகிறேன்.
Now many of you are 17 or more than 17.
உங்களிலே பலர் 17 வயது அல்லது 17 வயதுக்கு அதிகமாக இருக்கிறீர்கள்.
See, we get dreams of things that we think about a lot during the day.
பகல் முழுதும் எதை குறித்து அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமோ அதை குறித்த சொப்பனங்கள் இரவிலே நமக்கு வருகிறது.
And if you think a lot about dirty things, then you get dreams about those things at night.
அசுத்தமான காரியங்களையே பகலிலே சிந்தித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் அசுத்த கனவுகளே இரவிலே உங்களுக்கு வரும்.
Our dreams are very much affected by what we think during the day.
பகலிலே நாம் எதை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ சிந்திக்கிறோமோ அதே போலத்தான் இரவிலே சொப்பனங்களும் வரும்.
And so from this we can have an idea what Joseph was thinking about during the day.
ஆகவே யோசேப்பு பகல் முழுதுமாய் எதை நினைத்துக் கொண்டிருந்தான் என்பதை குறித்து நமக்கு ஒரு அபிப்பிராயம் கிடைக்கிறது.
He was thinking about God.
அவன் தேவனை பற்றி எண்ணிக் கொண்டிருந்தான்.
God saw that.
தேவன் அதை கண்டார்.
So I want to encourage all of you brothers, if you want to have dreams like that.
இதுபோல நீங்கள் நல்ல சொப்பனங்களை காண வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன்.
You got to think about those type of things during the day.
அப்படியானால் நீங்கள் பகலிலே அது போன்ற காரியங்களையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும்.
See, dreams can either encourage us or pollute our minds.
சொப்பனங்கள் நம்மை உற்சாகப்படுத்த முடியும் அல்லது நம்முடைய மனதை அசுஸ்திப்படுத்த முடியும்.
That depends on which we choose.
எதை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்து அது அமைகிறது.
If you choose to think about God, you'll get dreams that edify you.
தேவனை எண்ணி பார்க்க நீங்கள் தேர்வு செய்தால் உங்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும், சொப்பனங்கள் வரும்.
But even though he had dreams like this, he could not himself fulfill it.
யோசேப்புக்கு இப்படிப்பட்ட சொப்பனங்கள் வந்திருந்தாலும் தானாகவே அதை நிறைவேற்ற முடியவில்லை.
He didn't know what it meant.
அதனுடைய பொருள் என்ன என்றும் அவனுக்கு தெரியவில்லை.
He just saw the dream and he spoke it out.
சொப்பனத்தை கண்ட உடனே அது என்ன சொப்பனம் கண்டேன் என்பதை பேசினான்.
But he didn't know how and when it would be fulfilled.
எப்பொழுது எப்படி அது நிறைவேறும் என்று அவன் அறியாதிருந்தான்.
But there were a number of ways in which God tested this young man to see whether he was fit.
இவன் தகுதியானவனா என்பதை பார்க்க முடியாய் பல விதங்களிலே தேவன் அவனை சோதித்தார்.
We read here that his brothers really hated him.
அவனுடைய சகோதரர்கள் உண்மையாலுமே அவனை வெறுத்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம்.
Because his father loved him more than his brothers.
மற்ற சகோதரர்களை காட்டிலும் தன்னை அதிகமாய் அவனை தகப்பன் நேசித்தார்.
His father would give him certain gifts like special clothes and all which he didn't give his brothers.
சகோதரர்களுக்கு கொடுக்காத சில விசேஷித்த வெகுமதிகளை பல வர்ண அங்கிகளை யோசேப்புக்கு கொடுத்தார்.
And then also when he said this dream his brothers became very jealous of him.
இந்த சொப்பனத்தை சொன்ன உடனே சகோதரர்கள் எல்லாரும் பொறாமை அடைந்து விட்டார்கள்.
And then he had another dream.
இன்னொரு சொப்பனத்தை கண்டார்.
Again saying the same thing.
மீண்டும் அதே காரியத்தை தான் அவன் சொன்னான்.
It says in verse 11 his brothers were jealous of him.
11th வசனத்திலே பாருங்கள் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள்.
So we see here a young man who hated by his own brother.
தன்னை சொந்த சகோதரனாலே பயக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்கிறோம். அவன் வாலிபன்.
But that did not hinder God's plan for his life.
ஆனால் அது தேவன் அவனுக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை தடை செய்யவில்லை.
So what we learn from that is even if your brothers hate you and they are jealous of you it will not hinder God's plan for your life.
இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால் உங்களுடைய சகோதரர்கள் உங்களை வெறுத்தாலும் பகைத்தாலும் தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டத்தை ஒருபோதும் அது தடை செய்யாது.
Sometimes we think that other people who hate us are spoiling God's plan for our life.
சில சமயத்திலே நம்மை வெறுக்கிறவர்கள் நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அவர்கள் கெடுத்து விடுகிறார்களோ என்று நாம் எண்ணலாம்.
Now we see here that did not happen.
ஆனால் இங்கே அது நடைபெறவில்லை என்பதை நாம் பார்க்கிறோம்.
What was God's plan for Joseph?
யோசேப்புக்கென்று தேவன் வைத்திருந்த திட்டம் என்ன?
God's plan was that he should go to Egypt and be the ruler.
அவன் எகிப்துக்கு சென்று அங்கே அதிபதியாக மாற வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருந்தார்.
But he was living in Canaan.
ஆனால் அவனோ கானான் தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தான்.
How could he go to Egypt?
இப்பொழுது எப்படி இங்கிருந்து எகிப்துக்கு போக முடியும்?
Egypt was a big The world's biggest powerful country in those days.
அந்த நாட்களிலே எகிப்து என்பது உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வல்லரசாக இருந்தது.
So we see here that God planned it in such a way that he would go there.
அவன் அங்கே போகும்படிக்கு தேவன் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அமைத்து தந்தார்.
And the interesting thing is that God used his enemies to take him there.
சுவாரஸ்யமான காரியம் என்னவென்றால் அங்கே அவன் எடுத்துச் செல்வதற்கு அவனுடைய சத்துருக்களையே தேவன் பயன்படுத்தினார்.
So one day his father sent him to take some food for his brothers.
ஒரு நாளிலே தன்னுடைய சகோதரர்களுக்கு ஆகாரம் எடுத்து செல்லும்படியாக தகப்பன் யோசேப்பை பணித்தார்.
Now he could have told his dad, I'm not going to go and meet my brothers, they hate me.
அப்பா, என்னுடைய அண்ணன்மார்கள் எல்லாம் என்னை வெறுக்கிறார்கள், ஆகவே நான் அவர்களுக்கு சாப்பாடு கட்டி கொண்டு போக மாட்டேன் என்று சொல்லியிருந்திருக்கலாம்.
But he didn't do that.
ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை.
He obeyed his parents.
தன்னுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தான்.
And in your younger days,
உங்களுடைய இளம் நாட்களிலே,
one of the areas where God tests you is to see whether you obey your parents.
நீங்கள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறீர்களா இல்லையா என்கிற இந்த பகுதியிலே தேவன் உங்களை சோதித்து பார்க்கிறார்.
The only place where you don't have to obey your parents is where they tell you to do something contrary to the word of God.
தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பாக ஒரு காரியத்தை செய்யும்படி சொன்னால் அந்த ஒரு பகுதியிலே மட்டும் நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கலாம்.
Otherwise in all other areas you are supposed to obey your parents.
மற்ற எல்லா பகுதிகளிலேயும் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
And so we see here he obeyed his parents and he went.
அவன் தன் தகப்பனுக்கு பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவன் போகிறதை நாம் பார்க்கிறோம்.
And when he went there,
அவன் அங்கே போகும்பொழுது,
his brothers decided to kill him.
அவனுடைய சகோதரர் அவனை கொல்லும்படி தீர்மானித்தார்கள்.
They had decided they said in verse 20.
20-ஆம் வசனத்திலே பார்க்கிறோம்.
Let us kill him and throw him into the spit and we'll tell his father that some wild beast killed him.
20-ஆம் வசனத்திலே 37-ஆம் அதிகாரத்திலே நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார்கள்.
But then can you kill someone for whom God has a plan?
தேவன் ஒரு மனிதனுக்கு திட்டம் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படி திட்டம் வைக்கப்பட்டிருக்கிற மனிதனை கொல்ல முடியுமா?
That's impossible.
அது கூடாத காரியம்.
It's impossible to kill a man for whom God has a plan.
தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதனை கொல்லுவது என்பது கூடாத காரியம்.
It's impossible for that man to die.
அந்த மனிதன் மரிப்பது என்பதும் கூடாத காரியம்.
You know, it's a wonderful thing to know that God has a plan for your life.
தேவன் உன்னுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது அற்புதமான ஒரு விஷயம்.
Nobody can kill you, you can't have an accident, you can't die.
யாருமே உன்னை கொல்ல முடியாது, உனக்கு ஒரு விபத்து நேரிடாது, நீ மரிக்க மாட்டாய்.
Because God's got a plan for your future.
உன்னுடைய எதிர்காலத்துக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்.
And so when these brothers wanted to kill him,
ஆகவே இந்த சகோதரர்கள் அவனை கொல்ல விரும்பிய பொழுது,
one of the brothers said, no, we won't kill him.
அவர்களில் ஒரு அண்ணன் சொன்னான், நாம் இவனை கொல்ல வேண்டாம்.
Verse 21.
21-ஆம் வசனம்.
God moves in the minds of people.
தேவன் மனிதருடைய சிந்தைகளிலே கிரியை செய்கிறார்.
In the minds even of your enemies.
உங்களுடைய சத்துருக்களாக இருந்தாலும் அவருடைய மனதிலேயும் தேவன் கிரியை செய்கிறார்.
To fulfill his plan for your life.
தம்முடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாய் அப்படி செய்கிறார்.
Remember, this is a young 17-year-old boy who's got nobody to help him.
17 வயது நிரம்பிய இளம் மனிதனாய் இருக்கிறான்.
And so many, he's got 10 people trying to kill him.
10 பேர் அவனை கொல்லும்படியாய் முயற்சிக்கிறார்கள்.
And one of them changes his mind and his life is saved.
ஆனால் அதிலே ஒருவனுடைய மனது மாறுகிறபடினாலே யோசேப்புடைய ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது.
Now it's good to read these stories.
இந்த கதைகளை நாம் வாசிப்பது நல்லது.
Because one day you may find yourself in a situation where a lot of people are against you and you're all alone.
அநேக மக்கள் உனக்கு எதிராகவும் நீ தன்னந்தனியாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரும்பொழுது இந்த விதமான சரித்திரங்கள் உங்களுக்கு உதவுகிறது.
Maybe in school or in college or somewhere you're all alone and everybody's trying to kill you.
உன்னுடைய பள்ளியிலோ உன்னுடைய கல்லூரியிலோ அல்லது ஏதோ ஒரு இடத்திலோ மற்ற அநேகர் உனக்கு விரோதமாக எழும்பி உன்னை கொலை செய்ய முடியாய் கூட முயற்சிக்கலாம்.
Now if you have not given your life to God, then I don't know what will happen to you. They may kill you.
உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காவிட்டால் உனக்கு என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் கொன்று விடுவார்கள்.
But if you have surrendered your life to God,
ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருந்தால்,
and you said, Lord Jesus, I want your plan for my life to be fulfilled.
ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய திட்டமானது என்னுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று நீ ஒப்பு கொடுத்திருந்தாயானால்,
God can do so many things to prevent you from dying.
நீ மரிப்பதிலிருந்து காப்பாற்ற முடியாத தேவன் பல காரியங்களை செய்ய முடியும்.
I think of times in my life when I could have died.
Naan palamurai marithirukkakoodiya soonalnigalai naan ippozhudhu enni paarkiren.
When I was about 12 years old, I was trying to fix an electric wire and I got a shock and I was thrown to the ground. I could have died.
Naan 12 vayada irukkum bolude ennudaiya veettile ulla minsara kambigalile ondrai inaikkumbadiyaga poludhu paarthukondirundhen. Didirana enakku min adirchi undaagi naan thukki veesi eriyapatten.
Thrown to the ground with the wire clinging to my hand.
அந்த வயனுடைய கையில் அப்படியே ஒட்டி கொண்டது. நான் தரையில தூக்கி வீசி எறியப்பட்டேன்.
But I was saved quickly.
ஆனால் உடனடியாக நான் காப்பாற்றப்பட்டேன்.
Now I know that I could have died in that moment and gone to hell.
அந்த கணத்திலேயே நான் மரித்து நான் நரகத்துக்கு போயிருந்திருக்கலாம்.
But God had a plan for my life.
ஆனால் தேவன் என்னுடைய வாழ்க்கைக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்.
I remember many years later when I was working on a ship in the Navy in Bombay.
கப்பற்படையிலே பம்பாயிலே ஒரு கப்பலிலே பணி செய்து கொண்டிருந்தேன் அநேக ஆண்டுகளுக்கு முன்பு.
This is 1965.
1965 ஆம் ஆண்டிலே.
And there was a war going on between India and Pakistan at that time.
அந்த நாளிலே அந்த நாட்களிலே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருந்தது.
And our ship was supposed to go in front of the Indian Navy and clear the sea for the ships to go and attack Karachi harbor.
அங்கே கப்பற்படைகள் அணியாக வகுத்து அங்கே கராச்சி என்ற துறைமுகத்திலே போய் அங்கே சண்டை போடும்படியாக நான் பணி செய்த கப்பலானது முன்னாக சென்று மற்றவர்களுக்கு வழியை உண்டாக்கி கொண்டு போனது.
My ship was in front, was to be in front.
என்னுடைய கப்பல் தான் முன்னணியிலே நின்று போக வேண்டியதாக இருந்தது.
And those guns from Karachi could have hit me and sunk my ship and I would have died there.
கராச்சியிலிருந்து தொடராக தொடுக்கப்பட்டிருந்த குண்டுகள் என்னுடைய கப்பலிலே வந்து வெடித்திருக்குமானால் என்னுடைய கப்பல் முழுகியிருக்கும். 1965 ஆண்டிலே நான் மரித்திருந்திருப்பேன்.
Just a few days before we were supposed to go to Karachi.
சற்று கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நாங்கள் கராச்சிக்கு போக வேண்டியிருந்தது.
The war stopped.
யுத்தம் நின்றுவிட்டது.
I believe God stopped the war for me.
எனக்காகத்தான் தேவன் அந்த யுத்தத்தை நிறுத்தினார் என்று நான் நம்புகிறேன்.
Because many wars go on for 3-4 weeks. This within 2 weeks it stopped.
அநேக யுத்தங்கள் 4-5 வாரங்களாக தொடர்வது உண்டு. ஆனால் இந்த யுத்தமோ 2 வாரங்களிலேயே நின்றுவிட்டது.
There again I realized God's got a plan for me and he will change so many things in the world if he's got a plan for my life.
ஆகவே அன்றும் நான் உணர்ந்து கொண்டேன் தேவனுடைய வாழ்க்கைக்கு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாக உலகத்திலே பல சூழ்நிலைகளை கூட தேவன் மாற்றி விடுகிறார்.
Another time 15 years ago I got knocked down from my moped on a railway level crossing.
ஒரு முறை நான் ரயில்வே லெவல் கிராசிங்கிலே போகும் பொழுது நான் ஸ்கூட்டரிலிருந்து கீழே விழுந்து விட்டேன் விபத்திலே.
Somebody lowered it just.
நான் அங்கே போய் கொண்டிருக்கும் பொழுது அந்த ரயில்வே கிராசிங் உள்ள கதவானது யாரோ அதை சுற்றி விட்டார்கள். அது வந்து என்னை கீழே அடித்து கீழே தள்ளிவிட்டது.
I was lying unconscious on the railway line.
அந்த ரயில்வே கிராசிங்கிலே நான் நினைவிழந்து கீழே கிடந்தேன்.
God saved my life.
தேவன் ஜீவனை காப்பாற்றினார்.
Now if you look at your life.
அதே போல நீயும் உடைய வாழ்க்கையை பின்னிட்டு பார்க்கும் பொழுது
you may also think of times in your past where you could have died.
நீ மரித்திருக்க வேண்டிய அநேக சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் இருந்திருக்கலாம்.
Particularly on the roads when we ride a cycle or a scooter there's so many times God protects us.
குறிப்பாக நீ சைக்கிளை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுதோ அல்லது ஸ்கூட்டரை ஓட்டிக்கொண்டு போகும் பொழுதோ எத்தனையோ முறைகள் தேவனை பாதுகாத்து
Even if you're just crossing the road.
அல்லது நீ ஒரு ரோட்டை போக்குவரத்து நெரிசல் மிக்க ரோட்டை கடந்திருக்கலாம்.
Why did God save you from death?
தேவன் ஏன் மரணத்திலிருந்து உன்னை பாதுகாத்திருந்திருக்கிறார்?
I often think of that myself.
நானாக அதை அடிக்கடி எண்ணி பார்க்கிறேன்.
God did not save me from death for me to live for myself.
நான் எனக்காகவே வாழும்படியாக தேவன் என்னை மரணத்திலிருந்து பாதுகாக்கவில்லை.
He saved me from death to live for him.
அவருக்காக வாழும்படியாகவே தேவன் என்னை பாதுகாத்தார்.
God saved Joseph from death.
ஆகவே தேவன் யோசேப்பை மரணத்திலிருந்து பாதுகாத்தார்.
But they wanted to get rid of him so they sold him to some slave traders who were going off to Egypt.
எப்படியாவது என்னை ஒழித்து கட்ட வேண்டும் என்று விரும்பி அடிமைகளாக வியாபாரம் செய்கிறவர்களுக்கு எகிப்தியருக்கு யோசேப்பை விற்று போட்டார்கள்.
And so that is also God's plan.
அதுவும் கூட தேவனுடைய திட்டம் தான்.
Because then these people would take Joseph to Egypt.
அப்பொழுது இந்த மக்கள் யோசேப்பை எகிப்துக்கு கூட்டிக் கொண்டு செல்வார்கள்.
And there in Egypt.
எகிப்திலேயும் கூட.
We read even though he was a slave God was with him.
அவன் அங்கே ஒரு அடிமையாக இருந்தாலும் கூட கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம்.
He was just a servant in somebody's house but the master recognized God is with my servant.
ஒரு வீட்டிலே அவன் ஒரு வேலைக்காரனாக வேலை செய்து கொண்டிருந்தான். அந்த வீட்டு எஜமான் கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டான்.
See here in Genesis 39.
ஆதியாகமம் 39 அதிகாரம்.
In the house of Potiphar.
போத்திபாரின் வீட்டிலே.
Who was the captain of the Pharaoh's bodyguard.
பார்வோனுடைய
verse 1.
ஒன்றாம் வசனத்திலே பார்க்கிறோம் பார்வோனுடைய பிரதானியாக இருக்கக்கூடியவன் அல்லது தலையாரிகளுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய போத்திபார்.
But in that house it says here the Lord verse 2 the Lord was with Joseph and he became a very successful man.
அந்த வீட்டிலே கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் காரிய சுத்தியுள்ளவனானான் என்று இரண்டாம் வசனத்திலே வாசிக்கிறோம்.
Now it's one thing for the Lord to be with you, it's another thing for a non-Christian boss to recognize that God is with you.
கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்பது ஒரு விஷயம். ஆனால் ஒரு கிறிஸ்தவன் அல்லாத மேல் அதிகாரி கர்த்தரோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வது வேறு ஒரு விஷயம்.
Suppose you're working in an office.
நீ ஒரு அலுவலகத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறாய்.
And there's a very staunch Hindu boss.
அங்கே மேலதிகாரியானவர் கடுமையான இந்து மதத்தை சேர்ந்தவர்.
He doesn't believe in Jesus Christ.
அவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதில்லை.
But he recognizes that God is with you even though you're a Christian.
நீ ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் கூட கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்பதை அவர் அறிந்து கொள்கிறார்.
And so we read here in verse 3 that the master saw that the Lord was with him.
ஆகவே கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை அந்த எஜமான் கண்டார்.
And how whatever Joseph did was being blessed.
யோசேப் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்த்தது, கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
See, that's a very good testimony to have when we are young.
நாம் வாலிபர்களாய் இருக்கும்பொழுது நல்ல ஒரு சாட்சியுடையவர்களாய் இருக்க முடியும்.
We do our work so faithfully that God blesses everything we do.
நாம் நம்முடைய வேலையை உண்மையாக செய்யும் பொழுது நாம் செய்யக்கூடிய பணியை கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிக்க முடியும்.
If you work in a shop or an office or anywhere you're
நீ ஒரு கடையிலேயோ அல்லது அலுவலகத்திலேயோ எங்கு வேண்டுமானாலும் வேலை செய்யலாம்.
Your master must be able to say that God seems to bless you in whatever you do.
நீ கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்பதை உன்னுடைய எஜமான் கண்டுகொள்ள வேண்டும்.
School or a college.
உன்னுடைய பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ.
You have a testimony that you're not a troublemaker.
நீ ஒரு பிரச்சனை செய்கிறவன் அல்ல.
You don't have to come first in the class.
நீ வகுப்பிலே முதல் rank வாங்க வேண்டும் என்று தேவையில்லை.
That's not a test of being good. That's a test of being intelligent.
அது நல்லவனாய் இருப்பதற்குரிய ஒரு சோதனை அல்ல. அது நீ புத்திசாலி என்பதற்குரிய சோதனை.
Our calling is not to show we are intelligent. Our calling is to show we are good.
நம்முடைய அழைப்பு புத்திசாலி என்று சொல்வதற்கல்ல. நம்முடைய அழைப்பு நாம் நல்லவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது.
So we see here Joseph had a testimony that God was with him.
கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்கிற சாட்சியை அவன் பெற்றுக்கொண்டான்.
But there also the devil tried to mess up his life by tempting him through a woman.
அங்கேயும் கூட ஒரு ஸ்திரீ நிமித்தமாய் சோதிக்கப்பட்டு இவனுடைய வாழ்க்கையை குழப்பி போட வேண்டும் என்று பிசாசு முயற்சித்தான்.
So that's the other area where all of you young men will be tested.
ஆகவே எல்லா வாலிபர்களும் சோதிக்கப்படக்கூடிய இன்னொரு பகுதி இந்த பகுதிதான்.
The devil knows that with all young men there is a great attraction towards girls.
எல்லா வாலிபர்களுக்கும் பெண்களை பார்க்கும் பொழுது ஒரு அபரிமிதமான கவர்ச்சி இருக்கிறது என்பதை பிசாசு அறிந்திருக்கிறான்.
From the time you are 15 or 16 you are really longing to talk to girls and impress them.
15 16 வயது ஆகும் பொழுதே எப்படியாவது ஒரு பெண்ணிடத்திலே போய் பேச வேண்டும், அவளிடத்திலே அவளை எப்படியாவது நான் கவர்ச்சிக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சோதிக்கப்படுகிறீர்கள்.
And in the colleges and in the neighborhoods and friends
கல்லூரிகளிலேயும் சரி,
so much of this
உங்களுடைய அயலகத்தார் மத்தியிலேயும் சரி, நண்பர்கள் மத்தியிலேயும் சரி, இந்த சோதனை அதிகமாக காணப்படுகிறது.
And when you are tempted like that,
இதுபோல நீ சோதிக்கப்படும் பொழுது,
think of Joseph.
யோசேப்பை எண்ணிப்பார்.
He was also tempted. He was a young man.
யோசேப்பு 30 வயதா இருக்கும் பொழுது சோதிக்கப்பட்டான். வாலிபன்
20 years old. He was only 20 years old.
20 வயதான் அவனுக்கு இருந்தது.
But he was tempted.
ஆனால் அவன் சோதிக்கப்பட்டான்.
And you know how strongly a young 20 year old man can be tempted in the sexual area.
பாலியல் பகுதியிலே 20 வயது நிரம்பிய ஒரு வாலிபன், மிடுக்கான வாலிபன் எவ்வளவு வலிமையாக சோதிக்கப்படுவான் என்று நீங்கள் எண்ணி பார்க்க முடியுமா?
Particularly when a young girl tries to throw herself at you.
குறிப்பாக ஒரு வாலிப பெண் எப்படியாவது இவனிடத்தில் பேசினால் நன்றாயிருக்கும் என்று அவளாக மனமோந்து வரும்பொழுது எவ்வளவு கடுமையாக இருக்கும் அந்த சோதனை.
You have to be very very careful because then you got to think, is the devil trying to spoil my life now?
அப்படி யாராவது வரும்பொழுது ஓஹோ பிசாசு நம்மை இப்பொழுது நம்மை கெடுக்க பார்க்கிறானா என்று நீங்கள் எண்ண வேண்டும்.
You know when Potiphar's wife kept on tempting Joseph.
யோசேப்பை போத்திபாருடைய மனைவி சோதித்துக் கொண்டே இருந்தாள்.
It was very easy for Joseph to sin and nobody would know known about it.
யோசேப் அங்கே எளிதாக பாவம் செய்திருந்திருக்கலாம், யாருமே அவனை கவனித்திருந்திருக்க மாட்டார்கள்.
He could have sinned with Potiphar's wife.
போத்திபாரின் மனைவியிடத்திலே அவன் பாவம் செய்திருந்திருக்கலாம்.
And there are many situations where you can also sin.
ஆகவே நீங்களும் பாவம் செய்யக்கூடிய பல சூழ்நிலைகள் உண்டு.
What did he do?
அவன் என்ன செய்தான்?
It says here in verse 10 she kept on speaking to Joseph day after day.
பத்தாம் வசனத்திலே பார்க்கிறோம், அவள் நித்தம் நித்தம் யோசேப்போடு இப்படி பேசிக்கொண்டே வந்தாள்.
But Joseph, verse 10, did not listen to her and did not even stay anywhere near her.
அவளுடனே இருக்கவும் சம்மதிக்கவில்லை, அவள் சொல்லுகிறதை கேட்பதற்கும் சம்மதிக்கவில்லை.
You see the wisdom of Joseph.
யோசேப்போட ஞானத்தை பாருங்கள்.
He decided that if I stay anywhere near this girl, it's very dangerous.
இந்த பெண்ணுடைய பக்கத்திலே நான் இருந்தால் அது ஆபத்தான காரியம் என்பதை உணர்ந்தான்.
So, as a young man, you must always be alert to the different girls around you.
ஆகவே வாலிப பையனா இருக்கக்கூடிய நீ உன்னை சுற்றிலும் வரக்கூடிய வாலிப பெண்களை குறித்து மிகவும் உஷாராக இருக்க வேண்டும்.
Some girls you got to be very careful. You say if you get close, if you anywhere near that girl you'll be tempted like anything.
குறிப்பாக சில பெண்களோடு கூட நீ அருகாமையில் செல்லும் பொழுது எவ்வளவோ நீ சோதிக்கப்படுவாய். அப்படிப்பட்ட பெண்களோடு கூட மிகவும் ஜாக்கிரதையா இருக்க
வேண்டும். So you must pull back and say, I don't want to be anywhere near that person.
இந்த பெண்ணுக்கு அருகாமையிலே நான் போகவே கூடாது என்று சொல்லி உன்னை நீயே பெண்ணுக்கு இழுத்துக் கொள்ள வேண்டும்.
It's good to stay away from certain girls.
சில குறிப்பிட்ட பெண்களுக்கு அருகாமையில் போகாமல் இருப்பது நல்லது, தூரமாக இருப்பது நல்லது.
It says here that one day when there was nobody else in the house,
ஒரு நாளிலே வீட்டில் யாருமே இல்லை,
caught him,
அவள் அவனை பிடித்தாள்.
And it says he left his dress with her and ran away.
அவன் தன் வஸ்திரத்தை அவள் கையிலே விட்டுவிட்டு வெளியே ஓடி போனான்.
There was nobody there.
அங்கே யாருமே இல்லை.
And that is the time when the devil tempts us, when nobody is there to see.
அங்கே பார்ப்பதற்கு யாருமே இல்லாத சமயத்திலே தான் பிசாசு நம்மளை சோதிப்பான்.
It says in verse 11, nobody was there.
அங்கே யாருமே இல்லாதிருந்த பொழுது என்று வாசிக்கிறோம்.
You got to be very careful when nobody is watching you. That's the time you are tempted the most.
யாருமே உங்களை கவனிக்காது இருக்கும் பொழுது நீ மிக கவனமாக இருக்க வேண்டும். அந்த நேரத்திலே தான் அதிகமாக சோதிக்கப்படுவாய்.
What did he do?
அவன் என்ன செய்தான்?
He ran away.
அவன் ஓடி போனான்.
The Bible says there's only one way to escape temptation.
சோதனைக்கு தப்புவதற்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு என்று வேதம் சொல்கிறது.
We've got to run away.
ஓடி போக வேண்டும்.
And then it says here that she accused him falsely.
பொய்யாய் அவனை குற்றம் சாட்டினாள் என்று நாம் வாசிக்கிறோம்.
Told her husband a lie.
புருஷனிடத்திலே ஒரு பொய்யை சொன்னாள்.
And the husband believed her.
புருஷன் மனைவி சொல்கிறதை அப்படியே நம்பினான்.
That's another thing that you may face in life.
உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கூட சந்திக்க வாய்ப்புண்டு.
That people who don't like you may tell lies about you.
உங்களை பிடிக்காத மக்கள் உங்களை பற்றி பொய்யை சொல்லி விடுவார்கள்.
And may get you into trouble.
உங்களை பிரச்சனைக்குள்ளாய் சிக்க வைத்து விடுவார்கள்.
And accuse you falsely.
பொய்யாய் குற்றம் சாட்டுவார்கள்.
And in this case they even put him in jail with a false accusation.
இந்த விஷயத்திலே பொய்யாய் குற்றம் சாட்டி சிறைச்சாலையிலே கூட அவனை தள்ளி விட்டார்கள்.
When you think you have some troubles, think about Joseph who was put into jail with a false accusation.
உனக்கு சில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது யோசேப்பை நினைத்துக்கொள். அவன் பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டான்.
But see the wonderful thing.
ஆனால் அற்புதமான காரியத்தை பார்.
It says here that even when they went into he was locked up in the jail, verse 21, the Lord was with him in the jail.
21ஆம் வசனத்திலே அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதிலும் கூட கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று வாசிக்கிறோம்.
Verse 23, the Lord was with him and whatever he did, the Lord made it to prosper.
23ஆம் வசனத்திலே கர்த்தர் அவனோடு கூட இருந்தார், அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வாசிக்கிறோம்.
See, this is the wonderful thing we see about if you're a faithful young man.
நீ உண்மையுள்ள ஒரு வாலிபனாய் இருக்கும் பொழுது இவ்விதமான அற்புதமான காரியங்கள் உனக்கு நடக்கும்.
When he was in his home, the Lord was with him and blessed him.
அவன் வீட்டிலே இருக்கும் பொழுது கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார்.
When he was a servant in somebody's house, the Lord was with him and blessed him there.
வேறு ஒருவருடைய வீட்டிலே வேலைக்காரனாக இருக்கும் பொழுது அங்கேயும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார்.
And when they locked him up in jail, again the Lord was with him and blessed him.
அவன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுது மீண்டுமாய் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை ஆசீர்வதித்தார்.
So it doesn't matter where you are.
ஆகவே நீ எங்கு இருக்கிறாய் என்று ஒரு பொருட்டல்ல.
You can be in a home, you can be in a place of work, you can be in a jail, the Lord can be with you.
நீ ஒரு வீட்டிலே இருக்கலாம், வேலை ஸ்தலத்திலே இருக்கலாம், சிறைச்சாலையிலே கூட இருக்கலாம், கர்த்தரோடு கூட இருக்க முடியும்.
Very often young people say, oh, these circumstances are not so good, my life is so difficult.
இந்த சூழ்நிலை எல்லாம் மிக மோசமாக இருக்கிறது, என்னுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கிறது என்று சிலர் அநேகர் சொல்கிறார்கள்.
No, if we complain about our circumstances,
நம்முடைய சூழ்நிலை குறித்து நாம் குறை சொல்வோமானால்,
the problem is not with our circumstances, the problem is with us.
பிரச்சனை சூழ்நிலையிலே இல்லை, பிரச்சனை நம்மிடத்திலே தான் இருக்கிறது.
Because the Lord was with Joseph even when he was falsely accused in a jail.
தவறாக குற்றம் சாட்டப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த பொழுது கூட கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார்.
And all this was a training for him.
இவைகள் எல்லாமே அவனுக்கு ஒரு பயிற்சியாக இருந்தது.
And he must have been in jail for about 10 years.
அவன் 10 ஆண்டுகளாக அவன் சிறைச்சாலையில் இருந்திருக்க வேண்டும்.
For most young people, between the age of 20 and 30 is about the best years of their life.
அநேக வாலிபர்களுக்கு சிறந்த வருஷங்கள் என்று சொன்னால் 20 ஆண்டிலிருந்து 30 ஆண்டு வரை. 20 வயதிலிருந்து 30 வயது வரை.
Imagine spending the best years of your life in a jail.
உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள சிறந்த பகுதியை சிறைச்சாலையில் செலவிடுவதை தயவு செய்து கவனித்து கற்பனை செய்து பாருங்கள்.
Joseph didn't complain.
யோசேப்பு அதை குறித்து குறை சொல்லவில்லை.
He said, Lord, if that's your will, that's fine. I stay here.
ஆண்டவரே, இது உம்முடைய சித்தமே இருக்குமானால் நல்லது, நான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னான்.
Then there's another good quality I want you to see in Joseph which you can also acquire.
யோசேப்புடைய வாழ்க்கையில இன்னொரு நல்ல குணாதிசயத்தை பார்க்கிறோம், அதை நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன்.
He saw Two other people in the jail were looking very discouraged one day.
ஒரு நாளிலே சிறைச்சாலையிலே இரண்டு பேர் மனசோர்வடைந்து காணப்படுகிறதை பார்த்தான்.
Now there are many people in that jail.
அந்த சிறைச்சாலையிலே பலர் இருந்திருக்கலாம்.
But he saw two people sitting looking very discouraged.
ஆனால் அங்கே மிகவும் சோர்வடைந்த இரண்டு பேரை அவன் பார்க்கிறான்.
And Joseph saw them and he went to them in verse 6 and 7.
6 7 வசனங்களிலே 40ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் யோசேப்பு அவங்களை பார்க்க போனான்.
Why your face is looking so dejected?
உங்கள் முகங்கள் இன்று துக்கமாக இருக்கிறது என்ன என்று 7ஆம் வசனத்திலே கேட்கிறான்.
Now why should he bother about those people?
ஏன் அந்த ஜனங்களை குறித்து இவன் அக்கறைப்பட வேண்டும்?
He has got enough troubles of his own.
தனக்கே எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே.
You know many believers are like this.
அநேக விசுவாசிகள் இப்படி தான் இருக்கிறார்கள்.
They say I have got enough troubles of my own. I don't want to try and help anybody else.
எனக்கே போதுமான பிரச்சனைகள் இருக்கிறது நான் ஏன் இன்னொருவருக்கு போய் உதவி செய்ய வேண்டும் என்று அநேகர் சொல்கிறார்கள்.
If you have that attitude God will never use you.
இவ்விதமான மனப்பான்மை உனக்கு இருக்குமேயானால் கர்த்தர் ஒரு காலம் உனக்கு உதவி செய்ய முடியாது.
Even when we have many problems and many things to do for ourselves.
நமக்கென்று அதிக பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நமக்கே பல காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் சரி
God will see whether you are concerned about others.
நீ மற்றவர்களை குறித்து கர்சனைப்படுகிறாயா பொருட்படுத்துகிறாயா என்று தேவன் பார்க்கிறார்.
Many times when I have to serve other people I have a lot of things to do for myself and my family.
நான் அநேக சமயங்களில் மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுது அல்லது உதவி செய்யும் பொழுது என்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு தேவைகள் செய்ய வேண்டிய வேலைகள் பல இருந்தன.
I find the same with my wife. There are a lot of things she had to do for her own family when that there were other people who needed help.
மற்ற மக்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய பணிகளே நிறைய இருந்திருக்கிறது மனைவிக்கு.
But if we had thought only about ourselves.
எங்களை மட்டுமே நாங்கள் எண்ணியிருந்திருந்தால்.
Say we have no time to help others. We got enough to do ourselves.
நாங்களே எவ்வளவு வேலை செய்ய வேண்டியிருக்கிறது வீட்டிலே நாங்கள் எப்படி மற்றவங்களுக்கு போய் உதவி செய்ய முடியும் என்று எண்ணியிருந்தால்.
I'll tell you something. We would have had no ministry today.
இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஊழியமே இருந்திருக்காது என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
And I think there are many people who miss a ministry because they are so occupied with their own needs.
தங்களுடைய சொந்த தேவைகளிலேயே தங்களுடைய மனதை திளைத்திருக்கிறபடினாலே அநேகர் தங்களுக்கு வந்த ஊழியங்களை இழந்து விட்டார்கள்.
They're always thinking of, oh I've got such a lot of problems in my office.
என்னுடைய அலுவலகத்தில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இவ்வளவு தொந்தரவுகள் இருக்கிறது என்று
எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள்.
மற்றவர்கள் எல்லாம் என்னை எவ்வளவு மோசமாக நடத்தி கொண்டு காலை நான் என்ன செய்வது நொந்து போயிருக்கிறேன். ஆனால் யோசேப்பு அதை குறித்து எல்லாம் மறந்து
விட்டான்.
அவன் மற்றவர்களிடத்தில் போய்
மற்றவர்களை
உற்சாகப்படுத்த முடியாது விரும்பினான்.
To encourage another person is one of the easiest things that anybody can do.
மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிற பணி என்பது மிகவும் எளிதான பணி. யார் வேண்டுமானாலும் அதை செய்யலாம்.
It's very easy.
மிகவும் எளிய ஒரு வேலை.
You don't need any special gift.
அதற்கு விசேஷித்த வரங்கள் தேவையில்லை.
You can just even sit and talk to a person that will encourage you.
நீ சாதாரணமாக உட்கார்ந்து இன்னொரு நபரோடு கூட பேசிக்கொண்டிருந்தாலே அதுவே அவர்களை உற்சாகப்படுத்தி விடும்.
In the world around us.
நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலகத்தில்
there are so many people who are discouraged and depressed.
எத்தனையோ மக்கள் சோர்வடைந்து அதிரியப்பட்டு காணப்படுகிறார்கள்.
God has put you in the midst of this world.
இப்படிப்பட்ட உலகத்தின் மத்தியிலே தான் தேவன் உன்னை வைத்திருக்கிறார்.
As his witness.
அவருடைய சாட்சியாக வைத்திருக்கிறார்.
And now just listen what happened.
என்ன நடக்கிறது என்று பார்.
Because Joseph tried to encourage these two people.
இந்த இருவரை உற்சாகப்படுத்த யோசேப்பு முயற்சித்தபடினாலே
I'm sure these were not the only two people. He must have just had the habit of encouraging anybody who saw in the jail.
அந்த இரண்டு பேரை மட்டுமே அவன் உற்சாகப்படுத்திருந்திருக்க மாட்டான். அவனுடைய பழக்கமாகவே அது இருந்திருக்கும். யாரை பார்த்தாலும் உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்திருப்பார்.
ஆனால் see how God rewarded him.
தேவன் எப்படி பலனளித்தார் என்று பாருங்கள்.
These two people were actually Pharaoh's servants.
இந்த இரண்டு பேர் யார் என்று சொன்னால் அவர்கள் பார்வோனுடைய ஊழியக்காரர்கள்.
And they had a dream and Joseph explained the dream to them.
அவர்கள் சொப்பனம் கண்டார்கள். யோசேப் அந்த சொப்பனத்துக்கு விளக்கம் அளித்தான்.
And the dream was fulfilled.
அந்த சொப்பனமானது நிறைவேறியது.
And Pharaoh's cupbearer was restored after 3 days.
மூன்று நாட்கள் கழித்து பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் அவன் மீண்டும் அரண்மனைக்கு சென்றான்.
And Joseph told Pharaoh. Joseph told this man.
யோசேப் அந்த மனிதனிடம் சொன்னான்.
See in 3 days you're going to go back to the palace.
இன்ன 3 நாட்களுக்குள்ளாக நீ அரண்மனைக்கு போக போகிறாய்.
When you go there.
அங்கே நீ போகும்போது
please remember me. Please tell Pharaoh that I'm unjustly put here in jail.
அநீதியாக நான் சிறைச்சாலையிலே போடப்பட்டிருக்கிறேன் என்று தயவு செய்து பார்வோனுக்கு நினைவூட்டு என்று சொன்னான்.
I've been living here 8-9 years. I've never done anything wrong.
நான் தவறே செய்யவில்லை ஆனாலும் 8-9 ஆண்டுகளாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்
என்று சொன்னான். Please tell Pharaoh to release me so that I can go back to my parents in Canaan.
என்னுடைய கானானிலே உள்ள பெற்றோரிடத்தில் திருப்பி செல்ல முடியாக என்னை எப்படியாவது விடுதலையாக்க முடியாய் பார்வோனிடத்திலே பரிந்து பேசு என்று கேட்கிறான்.
He said sure I will do that.
கண்டிப்பாக நானா செய்யாமல் இருப்பேன் கண்டிப்பாக செய்வேன்.
After 3 days it says he was in chapter 40 verse 20 chapter 40 verse 20 he restored the cup bearer.
மூன்றாம் நாள் பார்வோனுடைய அரண்மனையிலே பானபாத்திரக்காரன் மீண்டும் தன்னுடைய வேலையிலே சேர்ந்து விட்டான் என்று 40ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் ஆதியாகமம் புத்தகத்திலே வாசிக்கிறோம்.
Joseph was 28 years old.
யோசேப்புக்கு இப்பொழுது 28 வயதாகிறது.
God had a plan.
தேவன் ஒரு திட்டம் வைத்திருந்தார்.
Joseph to become a ruler in Egypt when he was 30, not to go back to Canaan when he's 28.
28 வயதாக இருக்கும் பொழுது திரும்பமாய் கானானுக்கு செல்ல வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. 30 வயதாகும் பொழுது எகிப்திலே அதிபதியாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாக இருந்தது.
Now, Pharaoh was so happy with his cupbearer.
பார்வோன் தன்னுடைய பானபாத்திரக்காரனிடத்தில் மகிழ்ச்சியாக இருந்தான்.
That if his cupbearer had told Pharaoh there's a poor young boy there in jail who's falsely accused, will you please release him, let him go home.
இந்த பானபாத்திரக்காரன் யோசேப் பார்வோனிடத்தில் இந்த ஜெயிலிலே யோசேப் என்கிற ஒரு நல்ல பையன் இருக்கிறான், அவன் தவறு செய்யவில்லை, அவனை விடுதலையாக்க வேண்டும் என்று பானபாத்திரன் சொல்லியிருந்தால்
உடனடியாக
யோசேப்பை விடுதலையாக்கி இருந்திருப்பான். உடனடியாக இவன் அப்பா வீட்டுக்கு கானானுக்கு புறப்பட்டு போயிருந்திருப்பான்.
சோ God's plan would have been frustrated.
ஆகவே தேவனுடைய திட்டமானது அங்கே தடைபட்டு இருந்திருக்கும்.
So what do you think God did?
ஆகவே தேவன் என்ன செய்தார் என்று எண்ணுகிறீர்கள்? என்ன செய்தான், என்ன தேவன் என்ன செய்தார்?
What would you do?
நீங்கள் என்ன செய்வீர்கள்?
He made Pharaoh's cupbearer lose his memory about Joseph.
யோசேப்பு குறித்த அந்த நினைவை இழக்கும்படியாக தேவன் செய்து விட்டார். பானபாத்திரக்காரன் மறந்து விட்டார்.
Imagine somebody helped you only yesterday and you forgot about it.
நேற்று தான் ஒருவர் நீ விடுதலையாக முடியாத உதவி செய்தார், ஆனால் இன்றைக்கு நீ அவரை மறந்து விட்டாய். எண்ணி பாருங்கள் எப்படி இருக்கு.
That has really got to be God only.
உண்மையாலுமே அது செய்வது தேவன் தான் செய்திருக்க வேண்டும்.
Somebody who helped you get out of jail with his explaining your dream.
சொப்பனத்தை விவரித்து காண்பித்து சிறைச்சாலிலிருந்து விடுதலை பெறும்படியா ஒருவன் உதவி செய்தான்.
It says in verse 23 the chief cupbearer did not remember Joseph but forgot him.
23ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், பானபாத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான்.
Do you have a complaint against people who promised to do something for you and they never did it?
உனக்கு கண்டிப்பாக இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணிவிட்டு மறந்து போகிற மக்கள் மீது உனக்கு குறை இருக்கிறதா?
I'm sure all of us have had an experience where somebody promised to do something for us and they completely forgot to do it.
யாராவது உனக்கு இதை கண்டிப்பாக செய்வேன் என்று வாக்கு பண்ணி அதற்கு பிறகு மறந்த அனுபவமானது நம்மில் அனைவருக்கு இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன்.
I've had many experiences like that.
எனக்கு அதுபோல பல அனுபவங்கள் இருக்கிறது.
And whenever I experience it,
எப்பொழுதெல்லாம் நான் அதை அனுபவிக்கிறேனோ,
I think of this.
நான் இதை நினைவு கூறுகிறேன்.
It must be God who made him forget.
தேவன் தான் அவன் அதை மறக்க முடியாய் செய்திருந்திருப்பார்.
For some very good reason which I can't understand right now.
என்னால் இப்பொழுது விளங்கிக் கொள்ள முடியாத நல்ல ஒரு காரணத்துக்காக அப்படி செய்திருந்திருப்பார்.
Can you imagine Joseph sitting there in the jail just waiting for Pharaoh to send the message?
ஆகவே யோசேப்பு சிறைச்சாலையிலே பார்வோன் எப்படியாவது ஒரு செய்தி அனுப்புவார் என்று ஒவ்வொரு நாளும் கடிதம் வருகிறதா என்று காத்துக்கொண்டே இருக்கிறார்.
One day, one week, one month, nothing is happening.
ஒரு நாள் முடிந்து விட்டது, ஒரு வாரம் முடிந்து விட்டது, ஒரு மாதம் முடிந்து விட்டது, ஒன்றுமே நடக்கவில்லை.
Can you imagine his disappointment?
எவ்வளவு ஏமாற்றம் அடைந்திருப்பான் என்று நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள்.
You can face that too.
நீங்களும் அப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்க முடியும்.
In those situations,
அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே,
what do you have that Joseph did not have?
யோசேப்புக்கு இல்லாத ஒரு காரியம் உனக்கு என்ன இருக்கிறது?
Not one thing, many things.
ஒன்று அல்ல, எத்தனையோ காரியங்கள் யோசேப்புக்கு இல்லாதது உங்களுக்கு
இருக்கு. What is it Joseph did not have which you have?
யோசேப்புக்கு இல்லாத காரியம் ஆனால் உங்களுக்கு இருக்கிறது, அது என்ன?
Tell me.
சொல்லுங்கள்.
The Bible for example.
உதாரணமாக வேதம்.
The example of Joseph and many others.
யோசேப்புடைய மாதிரி இன்னும் பல தேவ மனிதருடைய மாதிரி உங்களுக்கு இருக்கிறதல்லவா?
The promise that all things will work together for your good if you love God.
நீங்கள் தேவனிடத்திலே அன்பு கூர்ந்தால் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்கிறதான வாக்குத்தத்தம் உங்களுக்கு இருக்கிறதல்லவா?
Forgiveness of sins.
பாவ மன்னிப்பு.
God is your father.
தேவன் உங்களை தகப்பனாய் இருக்கிறார்.
Jesus Christ is your friend.
இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நண்பனாய் இருக்கிறார்.
Joseph didn't have any of these.
யோசேப்புக்கு இவையெல்லாம் இல்லவே இல்லை.
So if he could be like that, why can't you?
அவரே இப்படி வாழ்ந்தார் என்று சொன்னால் நீங்களே அப்படி வாழ முடியாது?
That when people forget to do what they promised to do for you.
உனக்கு வாக்கு பண்ணிவிட்டு அதை செய்ய மறந்து விட்டால்,
because God is fulfilling his plan.
தேவன் தம்முடைய திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார்.
And after 2 years it says in verse 40 chapter 41
41 ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், 2 வருஷங்கள் கழிந்து
Pharaoh had a dream.
பார்வோன் சொப்பனம் கண்டான்.
Then this cupbearer remembered, oh yeah, I remember 2 years ago there was this.
அப்பொழுது இந்த பானபாத்திரக்காரன் நினைவுகூறுகிறார், ஆமாம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சிறைச்சாலையிலே ஒருத்தன் சொப்பனத்தை விவரித்து சொன்னான்.
And then Joseph came out.
அப்பொழுது யோசேப் விடுதலையாகி வெளியே வந்தார்.
That was the right time because then Joseph has just completed his 30th birthday.
அப்பொழுதுதான் 30வது பிறந்தநாளை யோசேப் கொண்டாடி இருக்கிறார், சரியான நேரம் வெளியே வருவதற்கு.
And immediately he became ruler in Egypt.
உடனடியாக எகிப்திலே அதிபதியாய் மாறினார்.
Now I want you to turn to Psalm 105.
சங்கீதம் 105க்கு திருப்புங்கள்.
Psalm 105.
சங்கீதம் 105.
is talking about this time when Joseph was in jail.
யோசேப் சிறைச்சாலையில் இருந்த நாட்களை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
Verse 17.
17 வசனம்.
Joseph was sold as a slave.
யோசேப் அடிமையாக விற்கப்பட்டான். 17 வசனம்.
105 verse 17.
சங்கீதம் 105:17.
And what did they do to him in jail?
சிறைச்சாலையில் அவனுக்கு என்ன செய்தார்கள்?
Verse 18.
18 வசனம்.
They afflicted his feet with fetters and he was laid in irons.
அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது.
Life in the prison was not very enjoyable.
சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய வாழ்க்கை என்பது சொகுசான வாழ்க்கை அல்ல.
He could walk around but then his feet would be in chains.
அவன் நடக்கலாம், ஆனால் அவனுடைய கால்களிலே சங்கிலி போட்டு கட்டப்பட்டிருந்தது.
How long did he keep him there?
எவ்வளவு நாட்கள் அவன் அங்கே இருந்தான்?
Until the time that God's word came to pass, the word of the Lord tested him. Verse 18.
19 வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது.
There is a particular time God had planned for Joseph.
தேவன் யோசேப்புக்கென்று ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயித்திருந்தார்.
Till then the word of God tested him. How will you conduct yourself in this jail?
இந்த சிறைச்சாலையில் எப்படி அவன் நடந்து கொள்வான் என்பதை சோதித்து பார்க்க முடியாக கர்த்தர் நிர்ணயித்திருந்த நிறைவேறும் காலம் வரை அவனுக்கு அப்படி நடந்தது.
I want to say to all of you young people, all the days before you're 30 years old, God is testing you to see how you
வயது ஆக முன்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய காலங்களிலே தேவன் உங்களை சோதித்து அறிகிறார்.
Just like Joseph, in relation to your parents,
பெற்றோர் மூலமாக,
in relation to women,
ஸ்திரீகளுக்குள்ளே உள்ள உறவின் மூலமாக சோதிப்பார்.
How you relate to false accusation,
பொய்யான குற்றச்சாட்டுகளின் மூலமாக உன்னை சோதித்து பார்ப்பார்.
Whether you'll forget about your own problems and try to encourage others,
உன்னுடைய சொந்த பிரச்சனைகளை மறந்துவிட்டு மற்றவர்களை உற்சாகப்படுத்துகிறாயா என்கிற விஷயத்தை சோதித்து பார்ப்பார்.
There are many tests.
இப்படி பல சோதனைகள் வருகிறது.
The word of the Lord tested him.
கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டது.
And in another translation,
இன்னொரு மொழிபெயர்ப்பிலே,
verse 18,
18 வசனம்.
Instead of saying that Joseph was laid in irons, it says iron entered into Joseph's soul.
யோசேப்பினுடைய பிராணன் இரும்பிலே அடைபட்டிருந்தது என்பதற்கு அந்த மொழிபெயர்ப்பிலே இரும்பானது யோசேப்பினுடைய ஆத்மாவை ஊடுருவியது என்று வாசிக்கிறோம்.
As the word of the Lord tested him, iron came into his soul, he became strong.
தேவனுடைய வார்த்தை அவனை புடமட இரும்பு அவனுடைய ஆத்மாவிலே பாய்ந்து அவன் வலிமையுள்ளவனாய் மாறினான்.
And that's what happens when you go through trial.
உபத்திரவங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது இதுதான் நடைபெறுகிறது.
When you resist sexual temptation,
பாலியல் சம்பந்தமான சோதனையை நீங்கள் எதிர்க்கும் பொழுது,
when you obey your parents when it's difficult to obey them,
கீழ்ப்படிவதற்கு கஷ்டமா இருக்கும் பொழுது பெற்றோருக்கு கீழ்ப்படிந்தால்,
when you love people who are jealous of you and hate you,
உன்னை பார்த்து பொறாமை படுகிறவர்கள் உன்னை பகைக்கிறவர்கள் மீது நீ அன்புள்ளவனாய் இருந்தால்,
even if you're in jail you say, well Lord, I want to please you wherever I am,
சிறைச்சாலையில் இருந்தாலும் கூட ஆண்டவரே நான் எங்கிருந்தாலும் உம்மை நான் பிரியப்படுத்த போகிறேன் என்று சொல்லும் பொழுது,
by the time you're 30 years old,
30 வயதாகும் பொழுது,
you will be a spiritual man of God.
நீ ஆவிக்குரிய ஒரு மனிதனாய் மாறி இருந்திருப்பாய்.
But why is it we find so few people who are spiritual men of God by the time they are 30 years old?
ஆனால் 30 வயதாகும் பொழுது ஏன் மிக மிக குறைவானவர்களே ஆவிக்குரிய மனிதர்களாய் மாறுகிறார்கள்?
We find people who are 40, 50, 60 who are not godly men.
40, 50, 60 வயதிலே இருக்கிறவர்களும் கூட தேவபக்தியுள்ளவர்களா இல்லை என்பதை ஏன் நாம் பார்க்கிறோம்?
I'm not here to judge them.
நான் இங்கே இருந்து அவர்களை நியாயந்திருக்க இல்லை.
It must be that they did not respond to the trials God took them through faithfully.
தேவன் அவர்களை எடுத்து சென்ற சோதனைகளில் எல்லாம் அவர்கள் உண்மை இல்லாதவர்களாய் இருந்திருப்பார்கள்.
They failed in the sexual area.
பாலியல் சம்பந்தமான பகுதியிலே விழுந்திருப்பார்கள்.
They failed in submission to authorities.
அதிகாரத்துக்கு கீழ்ப்படிவதிலே அவர்கள் சோதனைகளை தவறி இருந்திருப்பார்கள்.
They never honored their parents.
பெற்றோர்களை கனமண்ணாமல் இருந்திருப்பார்கள்.
They never submitted to authorities in a church.
சபையில் உள்ள அதிகாரத்துக்கு ஒரு காலம் அவர்கள் கீழ்ப்படிந்திருக்க மாட்டார்கள்.
They thought they are very clever and I know what I can do.
நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும், நான் புத்திசாலி என்று எண்ணியிருந்திருப்பார்கள்.
These are the people who grow up to live a useless life on earth.
இந்த பூமியிலே பயனற்ற உபயோகமற்ற லாய்க்கற்ற வாழ்க்கை வாழ்வதற்காக அவர்கள் வளர்ந்து பெரிய ஆளாகிறார்கள்.
Don't be satisfied that you get a good job one.
நல்ல வேலை ஒரு நாளிலே கிடைக்கிறது என்பதிலே நீ திருப்தி பட்டு விட வேண்டாம்.
What's use getting a good job if you live a life that is useless to God and useless to man?
தேவனுக்கும் மனிதனுக்கும் பயனற்ற வாழ்க்கை வாழும் பொழுது நல்ல வேலை கிடைத்து என்ன பிரயோஜனம்?
Be faithful in your younger days.
உன்னுடைய வாலிப நாட்களில் உண்மையுள்ளவனாயிரு.
And if you struggle in some area, ask God to help you.
ஏதாவது ஒரு பகுதியில் நீ போராடி கொண்டிருப்பாயானால் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேள்.
God is very eager to help you in every area.
ஒவ்வொரு பகுதியிலும் உனக்கு உதவி செய்வதற்கு தேவன் மிகுந்த ஆவலும் வாஞ்சையும் உள்ளவராயிருக்கிறார்.
He's got a plan for your life.
உன்னுடைய வாழ்க்கைக்கென்ற ஒரு திட்டம் வைத்திருக்கிறார்.
See what happened here.
இங்க என்ன நடந்தது பார்த்தீர்களா?
Did Joseph's brothers mess up God's plan for Joseph.
யோசேப்பின் சகோதரர்கள் தேவன் யோசேப்புக்கென்று வைத்திருந்த திட்டத்தை குழப்பி விட்டார்களா? இல்லை.
When they troubled Joseph, they only fulfilled God's will.
யோசேப்புக்கு தொந்தரவு கொடுக்கும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு தான் அப்படி செய்தார்கள்.
They sent him to Egypt.
அவனை எகிப்துக்கு அனுப்பினார்கள்.
When Potiphar's wife troubled Joseph,
போத்திபாருடைய மனைவி யோசேப்பை தொந்தரவு செய்த பொழுது
sent him to jail.
அவனை சிறைச்சாலைக்கு அனுப்பினார்.
That was God's will because in jail he met Pharaoh's cupbearer and got an introduction to Pharaoh.
சிறைச்சாலையிலே பானபாத்திரக்காரன் சந்தித்து அவன் மூலமாக பார்வோனுக்கு அறிமுகமானான். ஆகவே
otherwise he would never have gone to Pharaoh.
இல்லாத பட்சத்திலே பார்வோனிடத்திலே அவன் சென்றிருக்கவே முடியாது.
Even when Pharaoh's cupbearer forgot about Joseph for 2 years.
பார்வோனுடைய பானபாத்திரக்காரன் 2 ஆண்டுகளாக மறந்து விட்ட பொழுதிலும் கூட
even that also God worked for good, otherwise they'd have released him and sent him back to Canaan.
அங்கேயும் கூட தேவ திட்டம் தான் நிறைவேறியது. இல்லாவிட்டால் உடனடியாக அவன் விடுதலையாக இருந்தால் கானானுக்கு சென்றிருந்திருப்பான்.
So what we learned from the life of Joseph.
யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம்?
A young man who didn't have a Bible.
வேதம் இல்லாத ஒரு வாலிபன்.
Far away from his parents in a country all by himself.
தானாக தன்னந்தனியாக தன்னுடைய பெற்றோரை விட்டு தூரத்தில் இருக்கிற ஒரு வாலிபன்.
No fellowship.
ஐக்கியமில்லை.
No youth camp.
வாலிபர் முகாம் இல்லை.
No Bible.
வேதம் இல்லை.
No Holy Spirit.
பரிசுத்த ஆவி இல்லை.
No example to think of.
எண்ணி பார்ப்பதற்கு மாதிரிகள் இல்லை.
But he was faithful.
ஆனாலும் உண்மையுள்ளவனாய் இருந்தான்.
What about us?
நம்மை குறித்து என்ன?
Look at the 101 things we have which Joseph didn't have.
யோசேப்புக்கு இல்லாத 101 காரியங்கள் நமக்கு இருக்கிறது, அவைகளை எண்ணி பாருங்கள்.
We should be more faithful.
நாம் அதிக உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும்.
The Bible says to whom more is given more is required.
அதிகம் கொடுத்தவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும் என்று வேதம் சொல்கிறது.
So I want to encourage all of you young people.
ஆகவே வாலிபர்களே, உங்கள் எல்லாரையும் நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன்.
That if Joseph could rise so high and be so faithful,
யோசேப்பு இந்த அளவுக்கு மேலாக உயர்ந்து உண்மையுள்ளவனாய் இருக்க முடியுமானால்,
you can be much more faithful.
நீ அதை காட்டிலும் அதிகமாக உண்மையுள்ளவனாய் இருக்க முடியும்.
Remember, God has got a plan for your life.
எப்பொழுதெல்லாம் தேவனுடைய வாழ்க்கைக்கென ஒரு திட்டம் வைத்திருக்கிறாரோ,
and nobody can spoil that plan.
யாருமே அந்த திட்டத்தை அழிக்க முடியாது.
Not your jealous brothers.
உன்னுடைய பொறாமையுள்ள சகோதரர்களோ.
Not evil people around you.
உன்னை சுற்றி இருக்கக்கூடிய தீமையான மக்களோ.
Not an evil school teacher or college teacher.
பொல்லாத கல்லூரி ஆசிரியையோ ஆசிரியரோ அல்லது பள்ளி ஆசிரியரோ.
Nobody can spoil God's plan.
யாருமே உன்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை அழிக்க முடியாது.
Even if they put you in jail, God's plan can still be fulfilled.
உன்னை சிறைச்சாலையில் அடைத்தாலும் கூட தேவனுடைய திட்டமானது நிறைவேறும்.
Because God is almighty.
என்றால் தேவன் சர்வவல்லமுள்ளவர்.
If you keep your conscience clear, that's all that Joseph did.
யோசேப்பு செய்ததெல்லாம் தன்னுடைய மனசாட்சி சுத்தமாக காத்துக்கொண்டான்.
Let me show you one verse in closing.
ஒரு வசனத்தை உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்கிறேன்.
You know what Joseph told Potiphar's wife?
யோசேப்பு போத்திபாருடைய மனைவிக்கு என்ன சொன்னான் தெரியுமா?
When she tempted him to sin in Genesis 39.
ஆதியாகமம் 39 அதிகாரத்தில் இப்போ போத்திபாருடைய மனைவி சோதித்த பொழுது
See what Joseph said in verse 9 last part.
9th வசனம் கடைசி பகுதியிலே யோசேப் என்ன சொன்னான் என்று பாருங்கள்.
How can I do this great evil and sin against God?
ஆதியாகமம் 39 அதிகாரம் 9th வசனத்தின் பின்பகுதி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான்.
What a word for young people to keep in mind.
வாலிபர்களுக்கு ஞாபகத்திலே வைத்துக் கொள்வதற்கு என்ன அருமையான ஒரு வசனம்.
Can you remember that sentence?
இந்த வாசகத்தை உன்னாலே நினைவிலே வைத்துக் கொள்ள முடியுமா?
How can I do this great evil and sin against God?
தேவனுக்கு விரோதமாய் பொல்லாங்குக்கு உடன்பட்டு இந்த பாவத்தை செய்வது எப்படி?
Let's all say that together.
நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை சொல்லுவோமா? இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி?
Once more.
இன்னும் ஒரு முறை எல்லாரும் சொல்லுகிறீர்களா? எல்லாரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி?
Say that whenever you're tempted.
எப்பொழுதெல்லாம் நீ சோதிக்கப்படுகிறாயோ அப்பொழுதெல்லாம் இந்த வசனத்தை சொல்.
How can I do this great evil and sin against God?
இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி?
You'll be tempted next week.
அடுத்த வாரத்திலே நீ சோதிக்கப்படலாம்.
Next month.
அடுத்த மாதம்.
After 3 months.
3 மாதங்கள் கழித்து.
What are you going to say?
என்ன சொல்லப் போகிறாய்?
How can I do this great evil and sin against God?
இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி?
I want God's plan to be fulfilled in my life.
தேவனுடைய திட்டமானது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
And if you have some evil habit you're trying to get rid of.
உனக்கு எத்தனையோ கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது, அதிலிருந்து நீ விடுபட வேண்டும் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாய்.
Don't give up.
விட்டுவிடாதே, தளர்ந்து விடாதே.
Lord, help me.
ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள்.
Bad habit in my life.
என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கெட்ட பழக்கத்தில் இருந்து
விடுதலையாக
இதை விட்டுவிட வேண்டும் என்று விரும்புகிறேன்.
Help me, Lord, help me.
ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்.
If you fall 1,000 times.
ஆயிரம் முறை விழுந்தாலும்.
Get up 1,000 times.
ஆயிரம் முறையும் எழுந்து விடு.
And confess your sin to God.
உன் பாவங்களை தேவனுக்கு அறிக்கை செய்.
And say, Lord, help me. I've fallen 1,000 times, but I'm going to get victory one day.
ஆண்டவரே, ஆயிரம் முறை விழுந்து விட்டேன், ஆனாலும் ஒரு நாளிலே ஜெயம் பெற போகிறேன் என்று சொல்.
Don't give up.
தளர்ந்து விடாதே, விட்டு விடாதே.
Oh, well, I'll never get victory over.
ஓ, எனக்கு ஜெயமே கிடைக்காது என்று சொல்ல வேண்டாம்.
Never.
ஒரு காலம்.
Say, God's going to help me.
தேவனுக்கு உதவி செய்வாரென்று
சொல்லு. Let's pray.
நாம் ஜெபிப்போம்.
Bow our heads before God.
நாம் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக தலைகளை வணங்குவோம்.
Say, Heavenly Father.
பரலோக பிதாவே.
Help us. I pray that you will help these young people here.
ஆண்டவர், இங்க இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு உதவி செய்ய முடியாய் ஜெபிக்கிறேன்.
Help them, Lord, to really take seriously what they heard today.
ஆண்டவரே, இதுவரை கேட்ட காரியங்களை சீரியஸா எடுத்துக்கொள்ள முடிய அவர்களுக்கு உதவி செய்யும்.
And help them to really seriously follow you.
உம்மை ஆண்டவரே, அவர்கள் சீரியஸாய் பின்பற்ற கிருபை செய்யும்.
Prepare them for the plan that you've got to fulfill for their life.
அவருடைய வாழ்க்கையில நீர் நிறைவேற்ற வேண்டிய திட்டத்தை நிறைவேறுவதற்கு அவர்களுக்கு உதவி செய்யும்.
Pray in Jesus' name.
இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென்.
ஆமென்.